நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போவநாதர், பழனிமலை போவநாதர், பழனிமலை போவநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூபசமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைய உள்ளது. ஆனால் இன்றைய சத்சங்கத்தில் எனக்கு கிடைத்த கேள்வி ஒன்றே ஒன்று தான். அதைவிட ஒரு கருத்து பரிமாற்றமும் ஒன்று பேச உள்ளேன். அவற்றை வைத்து இன்றைய சத்சங்கத்தை தொடங்குவோம். ஒரே ஒரு கேள்வி வந்தது ஒரு நண்பரிடமிருந்து. நான் எப்பவுமே ஒரே மாதிரியாகத்தான் இந்த உடலில் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேனா, அல்லது என்னுடைய மாறுதல்கள் இருக்கின்றன, அது நிச்சயமாக நடைபெற்று கொண்டிருக்குமா என்பது என்னுடைய கேள்வி. அப்போது நான் அந்த நண்பரிடம் தொலைபேசி மூலம் அதை பற்றி சிறிது விளக்கம் கேட்டேன். ஏனென்றால் அந்த கேள்வி முழுதாக புரியவில்லை. அதற்கு அவர் சொன்ன விளக்கத்தை சுருக்கமாக சொல்கின்றேன். அவர் தன்னுடைய இந்த வாழ்க்கையில் தான் என்னென்னவாக இவ்வளவு காலமும் பல காலமாக வாழ்ந்திருந்தேன், அதை வைத்து தன்னுடைய சுற்றத்தாரும் நண்பர்களும் தன்னை பற்றிய ஒரு கணிப்பை வைத்திருக்கின்றார்கள். தான் எவ்வளவு மாறிக்கொண்டு வந்தாலும் அவர்களுடைய சிந்தனைகள், தன்னை பற்றிய சிந்தனைகள் மாறவில்லை, தன்னை வித்தியாசமாகத்தான் பார்க்கின்றார்கள். ஆகவே இதிலிருந்து எப்படி நான் வெளியில் வரலாம், இதனால் நான் மீண்டும் என்னுடைய பழைய நிலைக்கு திரும்புகின்றேனே, திரும்புவேனோ என்று பயமாக இருக்கின்றது என்பது இந்த அன்பருடைய கேள்வி. மிகவும் நல்ல கேள்வி. இதுதான் பலரின் வாழ்க்கை சக்கரமும் நடக்கின்றது இந்த உலகத்தில், பொருளியல் உலகத்தில் என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. முதலாவதாக சுருக்கமாக சொல்லப்போனால், இதிலிருந்து வெளிவருவதற்கு எங்களை பற்றிய எங்களுடைய அபிப்பிராயம்தான் எங்களுக்கு முக்கியமானதே தவிர மற்றவர்களுடைய அபிப்பிராயம் அல்ல என்று பல அருளாளர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அது மிகவும் முக்கியமான செய்தி. ஆனால் அதை சொல்லளவில் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பது கஷ்டம் என்பது தெரியும். இருப்பினும் மற்றவர்கள் உங்களுடைய பழைய நிலையை வைத்து உங்களை பற்றி நீங்கள் இப்படியானவர்தான், இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும், ஆகவே உங்களை அந்தளவு நிலையில்தான் நாங்கள் கணிப்போம் என்று அவர்கள் உங்களை நடத்தினாலும் நீங்கள் மாறுவீர்கள் என்பது உண்மை. இதற்கு இயற்கையை வைத்து சொல்லப்போனால் சூரியன் கிழக்கே உதிக்கின்றது, மேற்கே மறைகின்றது, அதில் ஒருவிதமான மாற்றமும் இல்லை. இருப்பினும் காலம் நியதி என்ற நிலைகளுக்குள் இந்த இயற்கையான விடயமே ஒவ்வொரு நாளும் அந்த சூரியனின் நிலை பற்றியும் சூரியனின் செயல்கள் மாறப்போவதில்லை. ஆனால் பூமியை சார்ந்த சூரியனின் நிலைகள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு போகின்றது ஒவ்வொரு பாகையால். ஆகவே அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் அந்த சூரியனை வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றோம். சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், சூரிய உதிக்கும் திசைகள், பகல் நேர கணக்குகள், இரவு நேர கணக்குகள் என்று அந்த இயற்கையான சூரிய உதயம், சூரிய மறைவு, அதாவது சூரியன் முழு நாளுமே இயற்கையாகவே இருந்தாலும் நாங்கள் இருக்கும் இடம் காலம் நியதி என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவோம். அதற்கேற்றபடி அந்த மாற்றங்களை பார்க்கின்றோம். அதே போல்தான் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம், உயிர்கள் எப்பவும் உண்மையானவை, அனாதி. ஆகவே இந்த உயிர்கள் எல்லாம் இந்த ஆணவ மலத்தில் கட்டுப்பட்டுண்டு அறியாமையில் இருக்கும் போதுதான் அதன் நிலைகள் மாறுபடுகின்றது. அந்த அறியாமையில் இருந்து நாங்கள் வெளியால் வருவது என்பதும் இறைநிலைதான். இறைவன் அதைத்தான் எங்களுக்கு செய்கின்றார். ஆனால் நாங்கள் வரும் வேகம் குறைவாக இருக்கலாம், கூடவாக இருக்கலாம், அது எல்லாம் எங்களுடைய வினைப்பயன்கள் என்பதை பார்த்து விட்டோம் சைவ சித்தாந்தத்தில். அதான் முக்கியமான அடிப்படை கருத்தே. ஒருவருக்கொருவர் எங்களுடைய நிலைகள் வேறு. ஆகவே மற்றவர்கள் அன்பரே உங்களை பற்றி என்ன நினைக்கின்றார்கள், உங்களுடைய பழைய வாழ்க்கை கேவலமான வாழ்க்கையாக நீங்கள் சொன்னபடி இருந்தாலும் அதே நிலையில்தான் உங்களுடைய முழு வாழ்க்கையும் அமையும், உங்களுக்கு விமோசனம் இல்லை என்று அவர்கள் நினைத்தாலும் உண்மை அதுவல்ல. நீங்கள் இந்த உடலை பொறுத்தவரையில் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றீர்கள். அந்த வாழ்க்கை வாழ்வதற்குரிய காரணம் உங்களுடைய வினைப்பயன்கள். ஏனென்றால் அந்த வாழ்க்கையை அந்த முறையில் வாழ்ந்தால்தான் உங்களுடைய வினைகளை நீங்கள் கழிக்கலாம் என்பதுதான் இறைவனின் கணக்கு. அது நடக்க வேண்டிய விடயம். ஆனால் வாழ்நாள் முழுக்கலுமே நீங்கள் அதே முறையில் தான் அந்த வினைகளை கழிக்கப் போவீர்கள் என்பது பிழையான விடயம். ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் வரப்போவது எல்லாம் உங்களுடைய வினையை கழிப்பதற்காக. ஆனால் வாழ்வு முழுக்க நீங்கள் ஒரு விடயத்தை துவக்க வாழ்வில் செய்தீர்களாக இருந்தால் வாழ்க்கை முழுக்கலும் நீங்கள் அப்படியே செய்துதான் அந்த வினையை கழிப்பீர்கள் என்பது சர்வ நிச்சயம் அல்ல. ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தில் உங்களுடைய வாழ்க்கை முறைகள் மாறிக்கொண்டு போகும். அதன்படி இன்பமும் துன்பமும் வந்து போகும். அதன்படி நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீர்கள் என்பதுதான் சர்வ நிச்சயம். அந்த இன்ப துன்பங்கள் வரும்போது அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரியாக வாழ்க்கை வாழ பழக வேண்டும். எங்களுடைய அறிவுத்திறன், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து அறிவுத்திறனுடனும் கிரியா யோகா செயல்முறை பயிற்சியுடனும் நாங்கள் வளர்கின்றோம். அதன்படி எங்களுடைய நிலைகள் மாறும். அது உங்களுடைய உள்ளுணர்வில் தான் அது தெரியும் உங்களுக்கு. ஆகவே நாங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு செல்கின்றோம் அல்லது பொய்யிலிருந்து உண்மைக்கு செல்கின்றோம் என்று பாபாஜி கூறுகின்றார். ஆகவே அது நடக்கின்றது, அதை நீங்கள் தான் நம்ப வேண்டும். மற்றவர்கள் உங்களை பற்றி நீ இப்படி செய்தபடியால் 5 வருடத்துக்கு முதல் உன்னுடைய வாழ்க்கையே நீ எப்படியானவன் தான் என்று கணக்கு போட்டால் அது அவர்களுடைய பிரச்சனை, அது அவர்களுடைய வினை. நீங்கள் அதை பற்றி அவர்கள் போடுகின்றார்களே என்று துக்கப்பட்டால் நீங்கள் இன்னும் வினைகளை கழிக்க இருக்கின்றீர்கள் அந்த முறையில் என்பதுதான் பொருளே தவிர, உங்களுடைய உயிர் அந்த உடலுக்குள் அந்த நிலையிலேயே இருக்கும் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. ஆனால் நீங்கள் சொன்னபடி எல்லோருடைய வாக்குகளையும் நீங்கள் கேட்டு அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதும் தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் அதுதான் மாயை. அதுவும் உங்களுடைய வினைக்கணக்கின்படிதான் நடக்கின்றது, நடக்கப் போகின்றது. ஆகவே மற்றவர்கள் என்ன உங்களை பற்றி சொன்னார்கள் என்பதை விடுத்து நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள், அதுதான் முக்கியம். நீங்கள் உண்மையை நோக்கி செல்கின்றீர்களா? அதில் ஏதாவது முன்னேற்றம் உண்டா? உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு சிறிதளவாவது இருக்கின்றதா என்றால் அது உங்களுடைய வெற்றி பாதை. அதே நேரம் பழைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் பின்னோக்கித்தான் செல்கின்றீர்களா என்றால் அது உங்களுடைய தோல்விக்குரிய பாதை. ஆனால் இரண்டுமே வினைக்கணக்கு. ஆகவே மற்றவர்கள் என்ன சொல்கின்றார்கள், மற்றவர்கள் உங்களை புகழ்ந்தால் சந்தோஷமாக எடுக்கின்றீர்கள், இகழ்ந்தால் இப்படி துன்பப்படுகின்றீர்கள், இவை ரெண்டையும் ஒரே மாதிரியாக சிறிது சிறிதாக எடுக்க பழக வேண்டும் என்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து எங்களுக்கு புகட்டுகின்றது. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு, அவருடைய கேள்வி பலருக்கும் இருக்கிற கேள்வி, ஆகவே இந்த இயற்கையை வைத்து உங்களுக்கு இந்த சூரியனை வைத்து சொன்ன உதாரணமும் உங்களுடைய அனாதி உயிருடைய நிலை எப்பவுமே உண்மையானது, அது எடுக்கும் உடல்கள் செயல்படும் வினைகளுக்கு ஏற்றபடிதான் இவையெல்லாம் நடக்கின்றது என்ற உண்மையை நீங்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து கேட்டது மாத்திரமல்ல, சிந்திக்கணும், தெளிவு பெறணும். சிந்திப்பதும் தெளிவு பெறுவதும் நடைபெறவில்லை என்றால் நீங்கள் இப்படியான நிகழ்வு எப்போதும் அகப்பட்டு கொண்டே இருக்கப் போகின்றீர்கள் என்பதுதான் இந்த கேள்விக்குரிய பதில். ஆகவே நீங்கள் இப்படியான விடயத்திலிருந்து தப்புவதற்காகத்தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, கிரியா யோகா செயல்முறை பயிற்சி, எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி மூலம் இந்த உடலில் எங்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்றது. என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். ஆகவே நாங்கள் அதன் வழி நின்று இவற்றை நாங்கள் கடக்க வேண்டும். முடிந்தளவு உண்மையாக வாழ வேண்டும். அதன் மூலம் நாங்கள் சரியானதைத்தான் செய்கின்றோம், சரியாகத்தான் வாழ்கின்றோம். முழுமையாக வாழ கிடைக்காவிட்டாலும் அதை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் இந்த அன்பருக்குரிய பதில். ஆகவே நீங்கள் உங்களைப் பற்றி நன்றாக சிந்தியுங்கள், நன்றாக வாழுங்கள். உங்களுடைய நிலைகள் மாறிக்கொண்டே போகும். இயற்கை அதற்கு வேறுபாடல்ல. உங்களுடைய உயிர் அனாதியாகவே உண்மையானது. இறையுடன் சேர்ந்து உங்களுடைய உயிருக்குள் இறைவன் இருக்கின்றான் என்பதும் அனாதியானது. ஆகவே அதை உணர்ந்து நாங்கள் செயல்படுவோம். அது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி அல்ல, ஒரு கருத்து பரிமாற்றம் என்னுடைய நண்பருடன். அந்த பரிமாற்றம் விழிப்புணர்வை தரக்கூடிய பரிமாற்றம். அதையும் இன்று சிறிதளவு சிந்தித்து விடுவோம். என்னுடைய நண்பர் என்னை கேட்டார், நீங்கள் ஆனந்தமாக இருக்கின்றீர்களா என்று. அருமையான கேள்வி. ஒரு கணம் தடுமாறினேன். ஏனென்றால் இந்த கேள்விக்கு பதில் சொல்வது என்றால் அது உடனடியாக சொல்லக்கூடிய பதில் அல்ல. ஏனென்றால் சிந்தனைக்குரிய கேள்வி. இந்த ஆனந்தம் என்பது இரண்டு வகைப்படுகின்றது எங்களுடைய வாழ்க்கையில். ஒன்று ஆன்மீக ரீதியில் கிடைக்கும் ஆனந்தம், மற்றது உலகியல் ரீதியில் கிடைக்கும் ஆனந்தம். அதை உலகியல் ரீதியில் கிடைக்கும் ஆனந்தத்தை சிற்றின்பம் என்றும், ஆன்ம ரீதியில் கிடைக்கும் ஆனந்தத்தை பேரின்பம் என்றும் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களையே கேட்டாலும் சரி, உங்களை வேறு யாராவது கேட்டாலும் சரி, இந்த கேள்வி உங்களுக்கு வந்தால் உங்களுடைய பதில் என்னவாகும் என்பதை நான் இது பேசும்போதே சிந்தியுங்கள். மேபி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவீர்கள், அல்லது ஆனந்தமாகவும் இருக்கின்றேன், சில நேரம் ஆனந்தமாகவும் இல்லை என்றும் சொல்லுவீர்கள். இது விருப்பு வெறுப்பை பொறுத்தது. விருப்பாக இருக்கும்போது நன்றாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும்போது பிழையாக இருக்கும். ஆகவே இதற்கு சரியான பதில் சொல்வது, ஒரு நிலையிலிருந்து பதில் சொல்வது மிகவும் கடினம். அதுதான் உண்மை. நாங்கள் எல்லோருமே ரெண்டு நிலையில்தான் இருப்போம், ஆனந்தத்தை பொறுத்தவரையில். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை தொடங்கியது சிற்றின்பத்தில் இருந்து நாங்கள் போக வேண்டியது பேரின்பத்துக்கு என்பது மாத்திரம் அறிவளவில் படித்து விட்டோம். ஆகவே சிற்றின்பத்தில் இருந்து பேரின்பத்துக்கு போய்கொண்டிருக்கும் போது முழுமையாக பேரின்பத்தை அடைவோம், அடைந்து விடுவோம் அல்லது அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்றால்தான் நீங்கள் திட்டவட்டமாக நான் ஆனந்தத்திலேயே இருக்கின்றேன் என்று சொல்ல முடியும். ஆகவே இந்த கேள்வியை உங்களை நோக்கி கேட்டால்தான் உங்களுக்கு உங்களுடைய நிலை புரியும். அது மாத்திரமல்ல, இது விழிப்புணர்வுக்குரிய நல்லதொரு கேள்வி. அந்த நண்பரிடம் இருந்து எனக்கு கிடைத்தது சிந்தனைக்குரிய கேள்வி. ஆகவே அந்த கேள்விக்கு விடை காணும் முயற்சியில் நாங்கள் எங்களுக்குள்ளே எங்களுடைய சுய சிந்தனையை செய்யும் போது நாங்கள் அதில் இன்னொரு படி இன்னொரு படி இன்னொரு படி மேலே போக சந்தர்ப்பங்கள் கூட உண்டு. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை எல்லாம் கேட்கின்றோம். ஆனால் அதே அடிப்படை கருத்துக்களை சொல்லித்தந்த பேராசிரியர் சொல்கின்றார், இந்த கருத்துக்களை கேளுங்கள், அதன் பின் சிந்தியுங்கள், அதன் பின் தெளிவு பெற பாருங்கள், அந்த தெளிவு நிலையில் இருந்து நிட்டை கூடுங்கள் என்று சொல்கின்றார். ஆனா கிரியா சாதகர்களுக்கு எல்லோரும் இந்த தெளிவு நிலையில் வைத்து செயல்முறை பயிற்சியும் உண்டு. உங்களுடைய செயல்முறை பயிற்சிகளை இந்த தெளிவு நிலையில் இருந்து செய்யும் போதும் தற்போதைய நிலையில் இருந்து செய்யும் போதும் பெரிய வித்தியாசங்கள் உண்டு. என்ன வித்தியாசம்? உங்களுடைய செயல்முறை பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் பெறுபேறில் வித்தியாசம் உண்டு. உங்களுடைய செயல்முறை பயிற்சி என்ன மாதிரி கூடிக்கொண்டு போகின்றது என்றதில் வித்தியாசம் உண்டு. அதை நீங்களாகவே உணர வேண்டும். ஆகவே இந்த ஆனந்தத்துக்குரிய கேள்விக்குரிய பதிலும், நீங்கள் எவ்வாறு இந்த உலகியலிலும் உங்களுடைய சாதனையிலும் பயணிக்கின்றீர்கள் என்பதில் என்பதற்குரிய விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு அருமையான கேள்வி. ஆகவே உங்களுக்கு ஆனந்தம் இல்லை என்று கூட நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. உயிர் என்றென்றுமே ஆனந்தமானது. அது பேரானந்தத்திற்கு கீழ், இறைவனுக்கு கீழ் உரிய ஒரு பொருள், உண்மை பொருள். ஆனால் இந்த ஆணவ மலத்தால் அது மறைக்கப்பட்டிருக்கின்றது என்று படித்திருக்கின்றோம். ஆகவேதான் அந்த இருளை அகற்றுவதென்று சொல்வது, அந்த அறியாமையை அகற்றுவதற்குத்தான் இவ்வளவு பாடும். அறிவுத்திறனாக இருந்தாலும் சரி, செயல்முறை பயிற்சியாக இருந்தாலும் சரி, அந்த இருள் அந்த அறியாமை விளங்கும் போது இறுதியாக உங்களுக்கு தெரியப்போவது பூரண சூரியன், அதுதான் இறைவன். ஆகவே அது அங்குதான் இருக்கின்றது, அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் எங்களுடைய அகக்கண்ணுக்கோ புறக்கண்ணுக்கோ அது தெரியவில்லை. ஏனென்றால் அது தெரியக்கூடிய பொருள் அல்ல. தெரியக்கூடிய பொருள் எப்போது என்றால், நீங்கள் இந்த அறிவுத்திறனை சிந்தித்து தெளிந்த பின் அது தானாகவே உங்களுக்கு அந்த ஒளியை காட்டினால்தான் அது உங்களுக்கு தெரியும். அதுவரை உங்களுக்கு அது தெரியாது. ஆனால் நாங்கள் தெரிவது போல் அதற்கு சில நேரம் பதில் சொல்ல பார்க்கின்றோம். நாங்கள் எப்பவுமே ஆனந்தமாகத்தான் இருக்கின்றோம், அல்லது எப்பவுமே நாங்கள் ஆன்மீக சிந்தனையில் தான் இருக்கின்றோம் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த திருவருள் கூடினால்தான், அது கிடைக்கத் தொடங்கினால்தான் உங்களுடைய பதிலில் உண்மை இருக்கும் என்பது மிகவும் முக்கியம் இந்த கருத்து பரிமாற்றத்தில். ஆகவே எல்லோரும் இதை சிந்தியுங்கள். இந்த கேள்வி உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கேட்டுக்கொண்டு போகும் போது துன்ப நீக்கம் நடைபெறுவதற்கு உங்களுக்கு இந்த கேள்வி ஒவ்வொரு நாளுமே உங்களை உயிர்ப்பிப்பது போல் உங்களுக்கு உதவி செய்யும். ஆகவே ரெண்டு நிலைகளும் ஒன்று மீண்டும் உலகியலில் ஒரு நிலை, ஆன்மீகத்தில் ஒரு நிலை. ஆனால் இரண்டிலுமே பயணம் செய்து இறுதியில் அருள் நிலையில் நிற்க வேண்டும். இதில் இன்னொரு செய்தியும் சிந்திக்கப்பட்டது. நாங்கள் இதை வேறு கோணத்தில் முதல் பார்த்திருக்கின்றோம். பொருள் உலகத்தை எப்படி வெல்லுவதென்று பார்த்திருக்கின்றோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் அதற்குரிய பதில், பொருள் எல்லாவற்றையும் அறிவது எங்களுடைய உடலில் பொருத்தப்பட்டிருக்கும் வெளிக்கருவிகளே. அதை உள்ளுக்குள் கொண்டு வருவது மனம். அதை அந்தக்கரணங்கள் அலசி ஆராய்ந்து அதற்கொரு பதிலை புத்தி மூலம் கொடுக்கின்றது. அதுதான் செயல்முறை என்று, மிகவும் முக்கியமான செயல்முறை உடலில் நடைபெறுவதை அறிந்து விட்டோம். ஆகவே அதை வைத்து நாங்கள் பொருளை வெல்லலாம் என்றும் படித்து விட்டோம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். ஆகவே இந்த பொருளை வெல்லுவதற்கு இன்னொரு வகை வழியும் உண்டு என்பதை இந்த நண்பருடைய கருத்து பரிமாற்றத்தில் இருந்து என்னுடைய சிந்தைக்குள் வந்தது. அது என்ன முறை? அதாவது, இந்த பொருளை வெல்ல வேண்டுமென்றால் இந்த கருத்து பரிமாற்றத்தில் வந்த சொல்லுத்தான். ஆனால் அதை பற்றி சிறிது கூட சிந்தித்ததில் அது அருமையான விளக்கம் என்று தெரிய வந்ததில் உங்களுடன் பகிர்கின்றேன். இந்த பொருளை வெல்ல வேண்டுமென்றால் நாங்கள் பொருளை அருளாக்க வேண்டும். பொருளை எப்படி அருளாக்குவது? சிந்தித்து பாருங்கள். பொருளை அருளாக்குவதற்கு எங்களுடைய தற்போதைய நிலையில், உலகியல் ஆன்மீக நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இரு நிலைகளில். அதில் சிறிது சிறிதாக இந்த பொருளை அருளாக்க வேண்டுமென்றால் பாபாஜியின் தங்க விதியான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி பற்றி மீண்டும் இன்னொரு கோணத்தில் சிந்திக்கத் தொடங்குவோம். அன்பிலிருந்துதான் தொண்டு, தொண்டிலிருந்துதான் பக்தி, பக்தியிலிருந்துதான் சரணாகதி என்று பாபாஜி போன புதன்கிழமை வகுப்பில் கூட அந்த வாசிப்பில் வந்தது. அதனுடன் சேர்த்து இன்னொரு சொல்லும் வந்தது, இது பாபாஜியின் தங்க விதியாகட்டும் என்று. ஏன் அது விதி என்று இல்லாமல், விதி என்று சொன்னால் ஒரு முறை, எங்களுடைய வாழ்க்கை விதி அல்ல. அதை ஒரு விதிமுறை என்று சொல்லாமல் அதை தங்க விதி என்று பாபாஜி கூறினார் என்றதுக்குரிய கருத்து இங்கு முழுமையாக பறைசாற்றப்படுகின்றது. தங்கம் என்றால் பெறுமதி வாய்ந்தது உலகியல் சொல்லில். ஆகவே பாபாஜியினுடைய அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி அதே போல் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கின்றது. விலை என்றால் காசு அல்ல, சொல்லில் விலை மதிப்பில்லாத சொல்லாக இருக்கின்றது என்பது அதன் பொருள். ஆகவே நாங்கள் படித்திருக்கின்றோம், அன்பு அருளாக வேண்டுமென்று பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்தும் சைவ சித்தாந்தத்தில் இருந்தும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதை சிந்திக்கின்றோம், செயல்படத் தொடங்கி இருக்கின்றோம். அன்பு அருளாக வேண்டும், அருளானால் எங்களுடைய தொண்டு இன்னும் பெரிதாகும், பெரிதானால் பக்தி உண்டாகும். கூட கூட அந்த பக்தி பாபாஜியின் மேல் உண்டாகும் போது சரணாகதியை நோக்கி செல்வோம் என்பது எங்களுக்கு புரிகின்றது. ஏனென்றால் அந்த செயல்முறைகளில் இருக்கின்றோம். ஆனால் ஒரு புதிய சிந்தனை, இந்த அன்பருடைய கருத்து, இந்த நண்பருடைய கருத்து பரிமாற்றத்திற்கு பின், சரி, அன்புதான் அருளாக வேண்டும் என்பதை எங்களுக்கு விளங்கி இருக்கின்றது. அது எப்படி விளங்கி இருக்கின்றது அருளாளர்களுடைய கருத்து சைவ சித்தாந்தத்தின் படி என்றால், இந்த அன்பு என்பது எங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும் ஒரு விடயம். அதை நாங்கள் வெளியால் கொண்டு வரும்போது நண்பர்கள், உறவினர்கள், மற்றைய சமுதாயத்தில் இருப்பவர்கள், சத்சங்கத்தில் இருப்பவர்கள், வெளியில் இருப்பவர்கள், அதற்கு மேலாக எல்லா உயிரினங்களிலும் கொண்டு வரும்போது அது அருளாகின்றது என்று அருளாளர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அதை வைத்து நாங்களும் வாழ முற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அது ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதை முழுமையாக கடைபிடிக்காவிட்டாலும் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகின்றோம் என்று எல்லோரும் ஒத்துக்கொள்வீர்கள் என்பதில் ஒருவிதமான மாற்றமும் அல்ல. இது அன்பு அருளாவது. ஆனால் நாங்கள் யோசித்து பார்க்கவில்லை. இந்த தொண்டை, பாபாஜியின் இரண்டாவது தங்க விதியை நாங்கள் தொண்டு செய்வதால் எங்களுடைய பக்தி கூடி சரணாகதியை நோக்கி போகலாம் என்ற கோணத்தில் பார்த்திருக்கின்றோமே தவிர, இந்த தொண்டுக்குள் ஒரு பகுதியாக இருப்பது பொருள் உலகம். இந்த பொருள் உலகத்தை, இந்த பொருளை நாங்கள் அருளாக்க வேண்டும். ஆகவே தான் இந்த தொண்டு மிகவும் பரிந்துரைக்கப்படுகின்றது. இந்த தொண்டு எப்படியான தொண்டாகவும் இருக்கலாம், அதில் ஒரு பகுதியான தொண்டு பொருள் சார்ந்தது. அதாவது அன்னதானம் செய்கின்றீர்கள், ஒரு சிறிய பங்களிப்பு செய்கின்றீர்கள் ஒரு ஆன்மீக விடயத்திற்கு, மற்றைய உயிர்களைக்கு உதவி செய்வதற்காக பங்களிப்பு செய்கின்றீர்கள். இது எந்த அளவில் செய்கின்றீர்கள் என்று இல்லாவிட்டாலும் அந்த பங்களிப்பு தன்மை முக்கியமானது. ஆகவே ஒரு பொருளை அருளாக்குவதற்கு இந்த உலகத்தில் நடக்கும் விடயத்தை நாங்கள் உணர வேண்டும். அது முதலாவதாக பல இடங்களில் நாங்கள் சிந்தித்திருந்தாலும் அதை இங்கு கொண்டு வருவோம். இந்த உலகம், உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் சைவ சித்தாந்த கோட்பாட்டின் படி எங்களுக்கு தரப்பட்டது. எங்களுடைய ஆன்மாவை இந்த ஆணவம் என்ற அறியாமையிலிருந்து விலக்குவதற்கு, எங்களுடைய கண்ம மலத்தை நாங்கள் போக்குவதற்கு. ஆகவே இவை தரப்பட்ட பொருட்கள் இறைவனிடம் இருந்து. இதை செய்பவன் இறைவன் என்றும் இந்த 36 தத்துவங்களின் அடிப்படை விளக்கத்துடன் படித்து விட்டோம். படித்து விட்டோம், அவ்வளவுதான், சிறிதளவு. இனித்தான் அதை பற்றி சிந்திக்க வேண்டும், தெரிய வேண்டும். ஆகவே இந்த முறையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது இந்த பொருட்கள் விடயங்கள் எங்களுக்கு எல்லாம் இறைவனால் தரப்பட்டது, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று விளங்கினாலும், அதை நான் எனது என்ற இரண்டு வாக்கியங்கள் மூலமாக அதை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் வைத்தும் இருக்கின்றோம் என்று சந்தோஷப்படுகின்றோம். இருப்பினும் அதற்கு மேல் அது பரம்பொருளால் தான் நிர்வகிக்கப்படுகின்றது என்பதையும் ஒத்துக்கொள்கின்றோம். ஆகவே இவற்றை எங்களுக்கு தேவைக்கான அளவு வைத்துக்கொண்டு, எங்களுடைய இந்த வாழ்க்கையை இந்த உடலிலிருந்து செய்வதற்காக வைத்துக்கொண்டு, பொருள் அளவில் மிகுதியை தான தர்மங்களுக்கு, மற்றைய உயிர்களுக்கு நாங்கள் கொடுப்போமாக இருந்தால், அந்த பகுதி பொருட்கள் எல்லாம் அருளாக உங்களுக்கு மாறும். அதுதான் அந்த பொருள் அருளாவதென்று என்னுடைய சிந்தையில் படுகின்றது. அதை நாங்கள் சிறிதளவு செய்கின்றோம். ஆனால் அதை பற்றி சிந்தித்து செயல்படுவது மிக குறைவு. ஆகவே சிந்தியுங்கள். உங்களுக்கு உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய நான் எனது என்ற பொருட்களாக இருந்தால் கூட, அதில் தேவையானவற்றை வைத்துக்கொண்டு மற்றவற்றை, மற்றைய உயிரினங்கள், மற்றைய கஷ்டப்பட்டவர்களுக்கு உணவாகவோ, அவர்களுடைய அத்தியாவசிய தேவைக்காகவோ இல்லாதவர்களுக்கு சிறிது சிறிது கொடுப்பீர்களாக இருந்தால், நீங்களே உங்களுடைய பொருளை அருளாக்குகின்றீர்கள் என்பது அதற்குரிய ஒரு விளக்கம். ஆகவே இதை பற்றி சிந்தியுங்கள். நேரடியாகவே தானம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்றால், சரி நான் கொஞ்சத்தை செய்கின்றேன் என்று சொல்லாமல், அதனுடைய விளக்கம் என்ன, அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் சிந்தித்தால், இன்னும் அதில் நீங்கள் முன்னேறலாம் என்று சொல்லி, இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களுடன் இதை தொடருவோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
மணமகனுடைய சத்சங்கள் கேள்வி பாரக்கூடிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. அதில் முதலாவது கேள்வி, வாழ்க்கை சக்கரத்தை பற்றிய கேள்விக்கு உயிர்கள் எப்போதும் உண்மையானவை என்ற சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலம் நல்ல உதாரணங்கள் மூலம் விளக்கப்பட்டவை சிறப்பாக இருந்தது. அதன் மூலம் பல விஷயங்களை அறியக்கூடியதாக இருந்ததும், அதற்குரிய வாழ்க்கை சக்கரத்தில் பலவிதமான சக்கரங்கள் வரும் இருந்தாலும் இதில் அவருடைய கேள்விக்கு கேட்டதற்கு மிக சிறந்த விளக்கம் தரப்பட்டதில் இருந்து பல விஷயங்களை அறியக்கூடியதாக இருந்தது. அடுத்து ஆனந்தத்தை பற்றிய ஒரு விளக்கம், அதாவது ஆனந்தம் என்பது இரண்டு விதமான ஆனந்தமாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டது. முதலாவது ஆன்மீக ஆனந்தம், உலகியல் ஆனந்தம். ஆன்மீக ஆனந்தம் பேரானந்தத்தை அடையக்கூடியதாகவும் உலகியல் ஆனந்தம் சிற்றின்பத்தில் அடையக்கூடியதாகவும் இருக்கின்ற என்ற விளக்கத்துடன், சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்துக்கு செல்ல வேண்டும் என்ற கருத்து தெளிவாக விளக்கப்பட்டது. அதற்கு நாங்கள் முறைப்படி சத்சங்கங்கள் அல்லது பலவற்றைகளை முதலில் நாங்கள் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், உணர்தல் என்ற நிலை மூலம்தான் அடைய முடியும் என்பதற்கும் விளக்கம் தரப்பட்டது. அது மாத்திரமல்ல, திருவருள் புரிந்தால்தான் எப்படி உணர்வு நிலை சாத்தியமாகும் என்ற உண்மையையும் தெளிவாக சொல்லியதுடன், பொருளை வெல்வதற்கு நாம் அதனை அருளாக்க வேண்டும் என்று இறுதியாக மிக சிறப்பாக அதற்குரிய விளக்கம் தரப்பட்டது. எனவே என்னுடைய சத்சங்கத்திலிருந்து பல தெளிவான கருத்துக்கள் சாதகங்கள் கிடைக்கப் பெற்றமை சிறப்பு அம்சம். நன்றி. ஓம் கிரியா பவாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம். நன்றி இறைவனையா, அதை மிகவும் சுருக்கமாக கொடுத்தீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நமஹ.
ஒரு மாணவர் கேட்ட கேள்விக்கு பாபாஜி அதனால அருமையான ஒரு பதில பாபாஜி திரட்டி கொடுத்தார். ரொம்ப சிறப்பாக பல இதை கேட்டிருந்தா கூட இது ஒரு வித்தியாசமா இருக்கும். தான் பாபாஜி வந்து பல ஆங்கிள் நமக்கு வந்து அறிவுறுத்தி நம்மளை பக்குவப்படுத்துறதே அவருடைய பெரும் கருணை. அப்படித்தான் நான் அதை அப்படித்தான் அருளாளர்கள் வந்து இறைவன் வந்து அருள் புரிஞ்சு இறைவன் அருளாளர்கள் நமக்கு அந்த விஷயத்தை எல்லாம் பல ஆங்கிள் அதே ஒரு விஷயம் ஒரு அன்பர் கேட்டு அது சரியான என்னுடைய அன்பர் ஒருத்தர் யாக்கையாம் சிதம்பரர் ரகசியம் அது பாபாஜி நமக்கு இப்ப துடுக்கி அழகான முறையில அறிவான முறையில அந்த விளக்கத்தை இந்த பாபாஜி சங்கம் மூலியமா அது வெளிப்பட்டு முதல்ல பாபாஜிக்கு நன்றி. ரெண்டாவது பாபாஜி நம்ம சங்கத்துல இருந்து நிறைய விஷயங்கள் செய்யறாரு தெரியாமையும் இருக்காரு. அதை நம்ம கொஞ்சம் உணரக்கூடிய சக்திக்கு இப்ப வந்து கண்டிப்பா அதை உணரும். ஏன்னா நம்ம இப்ப பின்னாடி செய்த காரியத்துக்கும் இப்ப செய்யற காரியத்துக்கு நிறைய வித்தியாசங்களை நம்ம பார்க்கறோம். நேற்று கூட ஒரு அன்பர் வடலூர்ல இருந்து சிவபிரகாசம் அவர் ஆசிரமத்தில இருந்து எனக்கு ஒரு போன் மூலியமாவும் பேசினாரு, இந்த வீடியோவும் அனுப்பிச்சாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம பாபாஜி சென்டர்ல இருந்து ஒரு பொருள் அருள் ஆயிருக்கே என்ற ஒரு மகிழ்ச்சி. ஒரு ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் ஒருத்தவங்களை சார்ந்து செயல்படுறவங்களுக்கு கூட அந்த சிந்தனையை கொடுக்காம நமக்கு பாபாஜி கொடுத்து அந்த பொருளை அருளாக்கிட்டாரு என்ற ஒரு அதை நான் காதல வாங்கினேன். அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து அந்த குரலை கேட்கக்குள்ள அந்த அன்பு அருளாயிருக்கு என்ற ஒரு விஷயத்தையும் அதை வாங்கி காதல வாங்கக்குள்ள பாபாஜிக்கு அதை நினைச்சேன் சொல்ல கடமைப்பது. ஏன்னா நம்ம உலகத்துலதான் இருக்கோம், ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். உலகில பொருளை எவ்வளவு வேணாலும் நம்ம செல்வப்படலாம், அது அருளா ஆக்க முடியாது. அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியா ஏதாவது ஒரு காரியம் நீங்க செய்யணும். ஆனா பாபாஜி சங்கத்துல இருந்து நம்ம ஒரு ரூபா செலவு பண்ணக்குள்ள அது அருளா அவர் மாத்துவார், மாத்தாரு. அதை நம்ம கண்டு கூட பார்க்கணும். அதே மாதிரி வெளியில நீங்க அன்பு காட்டக்குள்ள அது பாசமா மாறிடும். நீங்க அன்பா காட்டினாலும் அது பாச வலையில போய் பாசமா மாறும். ஆனா பாபாஜி சங்கத்திலேருந்து நீங்க அன்பு காட்டக்குள்ள அது அருளா மாத்துவார் பாபாஜி. அதுக்குதான் அவர் இடையில நம்ம இருந்து ஒரு வழிகாட்டியா செயல்படுறதாங்கிறத சட்டங்க மூலியமா நான் அதை அறிஞ்சே அடியேன்னு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு பாபாஜிய திறம் தாழ்ந்து வணங்கிட்டேன். ஓம் ஸ்ரீ பாபாஜி ஓம் ஸ்வாயம்
ஓம் கிரிய பாபாஜி நமோம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. அது வளமை போல இன்னொரு படி நிலை மேல் சென்று பாபாஜி உங்கள் மூலமாக அதற்குரிய மேலதிக விளக்கங்களை இன்று கொடுத்திருக்கின்றார். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நிச்சயமாக உங்களை யாரோ ஒரு அடியார் சுப்ராசம் ஐயா அவர்களின் ஆச்சிரமத்திலிருந்து தொடர்பு கொண்டு அந்த செய்தியை தந்திருப்பது உங்களுக்கு மிகவும் மல்வாக இருந்தாலும் எங்களுடைய சேவை ஒரு உண்மையான சேவையாக பாபாஜி பார்ப்பதால் தான் இவையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. அந்த உண்மைக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அது மாத்திரமல்ல, பாபாஜியும் வள்ளலாருடைய இடத்தில் தனக்கென்ற ஒரு இடத்தை இந்த பணியல் மூலம் தக்க வைத்து கொண்டிருக்கின்றார். அது அவருடைய நிலைதான். நாங்கள் எல்லாம் கருவிகள், இருப்பினும் அது அங்கு அன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பாபாஜியினுடைய யோகமும் அவருடைய சேவை, அவர் கூறிய வழியில் சேவை செய்பவர்களுடைய சேவையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் அதை நோக்கி செல்வோம், அதை நாங்கள் குழுவாக செய்வோம் என்பது இறுதி விளக்கம் இங்கு. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய நமா.